அரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை அரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. முதற்கு நின்றைய பாடலை பாடி நிகழ்ச்சி அருணன் இந்திரன் திசை
அணுகினர்.
பார்க்க இயலவில்லை, அதனை இன்றைக்கு பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். முதல்ல நேற்றைய பாக்கிய முதல்ல முடிச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சி உள்ள போகலாம். இறைவனை வாழ்முதல் என்பதாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறத நம்ம நிறைய பார்த்தோம். பாண்டிய மன்னர்களுக்கு முதலாக இருப்பது, வாழ்முதலாக இருப்பது சோமசுந்தர பெருமான், சொக்கநாத பெருமான் தான். இன்றைக்கும் மதுரையில போனா பெருமானுக்கு அரசருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையோட தான் பெருமான் பள்ளியறை வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு அரசருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை எல்லாம் பெருமானுக்கு செய்து பள்ளியறைக்கு எழுந்தது. பாண்டிய மன்னர்களுக்கு சொக்கநாத பெருமான் தான் வாழ்க்கை வாழ்முதல் என்பதாக உள்ள நிலை. ஒரு பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே சோழ மன்னனாக இருக்கின்ற மன்னன் மிகுந்த வலிமை உடையவனாக இருக்கின்றான். இந்த வலிமை உடைய மன்னர்களாக இருக்கின்ற பொழுது இந்த வலிமை தன்னுடைய மக்களை காப்பதற்கும் ஐந்து பகைகளால, விலங்குகளால, எதிர் மன்னர்களால, குற்றத்தாரால போன்றவைகளால மக்களுக்கு கேடு வராமல் வேறு எல்லா வேறு அருகில் உள்ள நாடுகள்லையும் மக்கள் எல்லாம் இன்பமா இருக்கிறாங்களா, அந்த நேரத்துல ஒருவேளை அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா அந்த நேரத்துல அங்கே சென்று அந்த மக்களுக்கு நல்லாட்சி அமைப்பதற்காக வீரம் விளைவிக்கலாம். இந்த சோழ மன்னன் வடநாட்டில் இருக்கின்ற எல்லா மன்னர்களையும் வென்று சுற்றிச்சிருந்தது பாண்டிய நாடு மட்டும்தான். இப்ப பாண்டிய நாட்டு மேலையும் படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து பாண்டிய நாடை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வருகிறார். பாண்டிய மன்னன் பெருமானுடைய திருவிழிகள்ல சோழன் பெரிய படையோட வருகின்றான். இத்தனை பெரிய படையை வந்து பாண்டிய நாட்டு படை வந்து சோழனுக்கு அதுவே வேலையாக அந்த நேரத்துல அந்த சோழன் வந்து படை இருக்கிறது வெற்றி கொள்வது என்ற நிலையிலேயே அந்த அவனுடைய கவனம் புற சென்றதுனால படை மிகுந்த வலிமை உடையதாக உள்ளது. படை பெரிய படையாக இருக்கின்றது. பாண்டிய நாட்டு படை அதனை தாக்கொள்ள முடியாது. பெருமானே என்று பெருமானுடைய திருவிடிகள்ல சொக்கநாத பெருமான தஞ்சமடையான். சொக்கநாத பெருமான் அங்கே தைரியமா போய் சண்டை போடு, பெருமான் நாம் வந்து உனக்கு வெற்றியிட்டு தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனுக்கு உறுதி கொடுக்கிறார். இறைவனே உறுதி கொடுத்த பிறகு அப்புறம் என்ன சொல்ல, மிகுந்த இறைவனுடைய திருவடி உணர்வோட இந்த பாண்டிய மன்னன் சோழ மன்னனோட சண்டைக்கு போயிடும். சண்டை பெரிய போர் நடக்கின்றது. அந்த போர்ல பாண்டிய நாட்டு மன்னர்கள் ரொம்ப வீரமோட சிறிய படையாக இருந்தாலும் சிறியது கண்டு நம்ம வந்து எழுதல் கூடாது அப்படிங்கறத திருவள்ளுவர் நிறைய சொல்வார். எங்கே வந்து அந்த உணர்வும் வீரமும் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் வெற்றி. அளவிலே பெரியவர்களாக இருந்தாலும் எங்க வந்து அந்த உணர்ச்சி மிக்கதாக பேஷனேட்னு சொல்லுவாங்க, செய்கின்ற ஒரு எந்த எந்த வேலையாக இருந்தாலும் அதிலே பேஷன் என்று சொல்லுகின்ற இதை செய்து நாம் சிறப்புற செய்ய வேண்டும் என்று செல்லுகின்ற நிலையில தான் அது வந்து மிகச்சிறப்பாக அமையும். பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிறியதாக இருந்தாலும் அது வீரம் உடையதாக இருந்தால், ஆர்வம் உடையதாக இருந்தால் அதற்குத்தான் வெற்றி கிட்டும். அந்த நிலையில அந்த பாண்டிய நாட்டு படை மிகுந்த வீரத்தோட சோழனுடைய படைகள்ல எதிர்த்துமோ. முதல்ல சோழன் நம்ம என்ன பாண்டிய நாட்டு படை சிறிய படை தானே, எழுதல வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் பார்த்து ரொம்ப பயந்து போய் தானே முன்னின்று பாண்டிய நாட்டு படைகள்ல மிகவும் எதிர்க்கிறான். இப்ப சோழ நாட்டு படைகள் மிகுந்த ஆர்வத்தோட அப்போ போயிட ஆரம்பிக்கிறப்ப பாண்டியனை நேரடியாக தாக்குவதற்காக சோழன் வருகின்றான். அந்த நேரத்துல பாண்டிய மன்னனுக்கு சரி இப்போ இவ்வளோ வீரத்தோ இவ்வளவு இந்த சோழ நாட்டு படைகள் சூழ்ந்துருச்சுன்னா பாண்டிய நாட்டு படைகளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சோமசுந்தர கடவுள் தான் சொல்லியிருக்கிறாரு. பெருமான் தான் காப்பாற்றணும், பின்னால இருக்கிறது பெருமான் தான், நம்ம சொக்கநாத பெருமான் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக பெருமானுடைய திருவிடிகளில் பெருமான் கொடுத்த அருள்வாக்கால நம்ம முன்னாடி வந்திருக்கிறோம், பெருமான் தான் காக்கணும் என்று சொல்லி பெருமானை வேண்ட பெருமான் அங்கே ஒரு வேடுவ வீரனாக அங்கு வருகின்ற, ஒரு குதிரை மேலே வேடுவ வீரனாக அங்கே வருகின்ற வந்தவர் சோழன் பாண்டியனை எதிர்க்க செல்லுகின்ற பொழுது நடுவுல வந்து ஒரு வேலை எடுத்து சோழனுடைய குதிரையின் மேல எறிகிறார். ஒரு வேலை எடுத்து சோழனுடைய குதிரையின் மேல எறிகிறார். உடனே சோழனுக்கு இந்த சினம், என்னுடைய குதிரையின் மேல வேல் எறியக்கூடிய அளவுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மேல இருந்தது இந்த வேடுவ வீரனாக இருக்கின்ற வேடுவ வீரன் மேல சோழனுக்கு அங்க பூரா கவனம் போயிடும். அந்த சோழ அந்த வேடுவ வீரனும் உடனே இங்க சோழனை பார்த்து பயந்த மாதிரி உடனே அந்த அங்கிருந்து கிளம்பி வெளியில போயிடும். சோழனும் அவனுடைய சூழ்ந்திருக்கின்ற படைகளும் விட்டாம துரத்தணும், எப்படியாவது அவன் குச்சி ஆகணும் என்ற நிலையில அந்த வேடுவனாக வந்திருக்கின்ற அந்த சிவபெருமானை பின்தொடர்ந்து ஓடுகின்றார்கள். பெருமானுக்கு இங்கே சோழனை அந்த அந்த படையிலேயே வெற்றி பெறணும்னாக்கா வெற்றி பெற்றலாம். பெருமானுக்கு அந்த திருவிளையாடல் என்கின்ற நிலையில அங்க போய் அவன் அந்த சோழனை பின்னாடியே துரத்தி வச்சு காடு ஒரு ஒரு அருகிலே இருந்த ஒரு காட்டிலே கொண்டு வந்து அந்த காட்டிலே ஒரு ஒரு பெரிய மடு ஏரி, அந்த ஏரியில வேகமா வந்து உள்ள புகுந்துட்டது. இப்ப பின்னாடி வந்த சோழனும் அவனுடைய படை வீரர்கள் சேனை தலைவர்கள் எல்லாம் வந்து அதே வேகத்துல துரத்திட்டு வந்தாங்க. உள்ள புகுந்த பெருமானை பார்த்துவிட்டே இவங்களால நிறுத்த முடியல, எல்லாம் போய் கடகடகடக அந்த மடுவுல போய் விழுந்து சோழனை மடுவில் வீட்டியதாக, சோழனை மடுவில் தள்ளிய படலம் என்பதாக திருவிளையாடல் புராணத்துல சொல்லுவாங்க. வேடுவன் ஆகி வேண்டு உருக்கொண்டு காடு அது தன்னில் கறந்த கள்ளமும் என்பதாக மாணிக்கவாசக பெருமான் கீர்த்தி திருகவல்ல சொல்லுவார். வேடுவன் ஆகி வேண்டு உருக்கொண்டு காடு அது தன்னில் கறந்த கள்ளமும், காட்டிலே சென்று தன்னை கறந்து அங்கே பாண்டியனுக்கு வெற்றி ஈட்டி தந்ததாக அந்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடல கல்லாடம் என்று சொல்லுகின்ற ஒரு நூல். இந்த கல்லாடம் என்ற கல்லாடம் கற்றவரோட சொல்லாடாத அப்படின்னு சொல்லி பழைய மொழி என்ன சொன்னா, கல்லாடம் வந்து அவ்வளவு தூரம் தமிழ்ல மிகுந்த சிறப்பு உடைய ஒரு நூல். மண்டிரு வேட்டு பஞ்சவர் புருத கிள்ளியும் கிளையும் கிளர்படை நான்கும் திண்மையும் செருக்கும் தேற்றமும் கொண்டிட வெறிவாய் உறக இருநாட்டு ஒருவ கொலை கொண்டா குறியுடன் படைத்து மறிய புதைத்த மரங்கெழு பெருமான் என்பதாக, கிள்ளியினுடைய படைகளை வென்று பாண்டியனுக்கு வாழ் முதலாக இருந்து வழிமுதலாகவும் இருந்து பாண்டியர்களை வாழ வைத்த பெருமான் என்ற நிலையில அந்த சோழனை மடுவில் வீட்டிய படலத்தை கண்டு இன்றைய பாடல்கள் நம்ம சொல்லலாம். அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணன் என்று சொல்லுகின்ற பொழுது, அருணன் என்று சொல்லுகின்ற பொழுது அருணனை சூரியனாக இருக்கின்ற சூரியனுடைய தேர் சாரதி என்று சொல்லுவார். அருணோதயம் என்று சொல்லுகின்ற பொழுது அருணம் என்று சொல்லுகின்றது சிவப்பு செம்மை நிறமுடையது. அந்த செம்மை நிறமுடைய காலை நேரத்தில் முதல்ல தோன்றுகின்ற ஒளித்தெரிவுகளுக்கு அருணோதயம், சூரிய உதயத்திற்கு முன்னதாக அருணோதயம். நம்ம காலையில எழுந்து பார்த்தோம்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாலேயே புலர்வரும். சூரியனே வந்து கடல்ல இருந்து தோன்றி மேல பார்த்திருக்க முடியாது, ஆனாலும் அதுக்குள்ள வந்து வானத்துல வெளிச்சம் வந்துடும். ஏன்னு சொன்னா அந்த கதிர்களாக இருக்கின்ற அந்த கதிர்கள், அந்த கதிர்கள் வானத்தில் நின்று ஒளிபரப்புகின்ற தன்மையை முதல்ல வர்றதுனால முதல்ல வர்றது ஒளி, அதற்கு பிறகுதான் சூரியன் தெரியும். இது நம்ம காலை அதிகாலை பொழுதுல நம்ம நிறைய பார்க்கணும். அந்த உதயத்திற்கு அருணோதயம் என்று சொல்லுவார்கள். இந்த அருணோதயம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அருணோதயம் என்கின்றத திருமூல பெருமான் திருமந்திரத்துல ஆதித்தன் என்ற ஆதித்தன் நிலை என்ற நிலையாக பல இடங்கள்ல ஞானாதித்தன், மனாதித்தன், பிண்டாதித்தன், அண்டாதித்தன் என்று ஒவ்வொரு இடத்திலையும் சூரியன் இருக்கின்றார். இப்ப வந்து நம்ம வெளியில பார்க்கின்ற அந்த சூரியன் என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த இந்த மண்டலத்திற்கு உரிய சூரியன் என்ற நிலையில அந்த சூரியன். ஆனா நமக்கு உள்ள ஒரு சூரியன் இருக்கின்றார். அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் பிண்ட ஆதித்தன் என்று சொல்லுகின்ற நிலையில இந்த பிண்டமாக இருக்கின்ற இந்த உடல், இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற சூரியன் என்பதாக, உடலுக்கு உள்ளே சூரியன் என்ற நிலையில ஒளி தரக்கூடிய இந்த அண்டத்திலே இருக்கின்ற எல்லாமே வந்து பிண்டமாக இருக்கின்ற உடலிலே உண்டு என்பது ஒரு தத்துவம். அதனால அண்ட ஆதித்தன் இருப்பது போல பிண்ட ஆதித்தனும் என்ற நிலையாக பல ஆதித்தங்களை திருமூல திருமந்திரத்துல சொல்லுவாரு. அது அருணோதயம் என்பதையும் சிறப்பாக இருப்பாரு நம்முடைய திருமூல பெருமான். அருணன் இந்திரன் திசை அணுகினன். நம்ம திருப்பள்ளி எழுச்சி பார்க்கின்ற பொழுது நம்ம முன்னால ஒரு பள்ளியில போய் சொல்லியிருந்தோம், இந்த திருப்பள்ளி எழுச்சி கொஞ்சம் திருவம்பாவை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது படிக்கிறதுக்கு, பொருள் படிக்கிறதுக்கு. இதுல நிறைய வந்து தமிழ வந்து நிறைய விளையாடி இருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அதனால நம்ம ஏதாவது ஒரு பகுதியில தெளிவாக இல்லைன்னு சொன்னாக்க அது புகுந்த அடையாளம் சொல்லணும், அதை வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது. இதுல வந்து நிறைய அழுகு தொடர்களையும் பொருள் கொள்வது வந்து வேற வேற விதங்கள்ல பொருள் கொள்ளுகின்ற பொழுதுதான் அது வந்து பொருள் சரியாக அமைந்து வரும் என்ற நிலைமையில இதோட திருப்பள்ளி எழுச்சியை பொருள் கொள்வது கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பதனால எந்த இடத்துல கேட்டாலும் அடியார்கள் அங்கு வந்து தெரிவிக்கணும். இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசை என்றாங்க. இப்ப எட்டு திசைகள் இருக்கின்றன. இப்ப எட்டு திசைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திரு அண்ணாமலையில போனோம்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம் என்று ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்கிறாங்க. அந்தந்த திசைக்கு உரிய நாயகர்களுடைய பெயரால இந்திரன் என்று சொல்லுகின்ற இந்திரன் கிழக்கு என்கின்ற திசைக்கு அதிபதி, கிழக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கின்றதுனால இந்திரன், இந்திரன் திசை. சங்க இலக்கியங்கள்ல சங்க நூல்கள்ல ஒரு நகரம் என்று அமைகின்ற பொழுது ஒரு நகரத்தை சூழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு திசையில ஒவ்வொரு நகரத்திற்கும் காவல் தெய்வங்கள் இருக்கும். இந்த காவல் தெய்வங்கள் என்று சொல்கின்ற பொழுது கிழக்கு திசைக்கு இந்திரன், வடக்கு திசைக்கு கொற்றவை என்று சொல்கின்ற காளி, இன்னும் ஒரு திசைக்கு மாயோன் என்று சொல்கின்ற கண்ணன், இன்னும் ஒரு திசைக்கு சாத்தன் என்று சொல்லப்படுகின்ற சாஸ்தா. இது பழங்காலத்துல ஒரு நகரம் என்று அமைகின்ற பொழுது நான்கு திசைகளுக்கு நான்கு காவல் தெய்வங்கள். இப்ப இந்த கொற்றவை என்று இப்ப பல இடங்கள்ல சொன்னா இந்த காவல் தெய்வங்களாக இருக்கின்றது. அந்த 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 எதற்காக செய்யப்பட்டது, எவ்வாறு வந்தது அப்படிங்கிற மரபு மறந்து போனதுனால ஒன்னொன்னு தனித்தனி கடவுளாக ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி ஒவ்வொரு விதத்துல போயிடுச்சு. ஆனா மரபுப்படி, பழைய தமிழ் மரபுப்படி பார்த்தோம்னா அங்க இருக்கின்ற கொற்றவை என்கிறதுதான் காத்தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தாயி என்று காத்தியாயினி என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவியாருடைய வடிவமாக இருக்கின்ற அந்த கொற்றவை. காத்தாயி போய் கதை கேட்டீங்கன்னா வேற எதுவும் கதையெல்லாம் கூட வரும், ஆனா காத்தியாயினி என்று சொல்றதுதான் காத்தாயி. மாயோன் என்று சொல்லுகின்ற மாயோனுக்கு இப்ப எல்லா கருப்பணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பண்ணசாமி சொன்னாங்க, கிருஷ்ணன் என்கின்ற அந்த வட சொல்லினுடைய நேர் தமிழ் சொல் கருப்பண்ணன் என்று சொல்லுகின்ற கருப்பண்ணசாமி. இப்ப சாத்தன் என்கின்ற சொல்கின்ற கையாட்சி மாசாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாசாத்தனார் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. மதுரை கூலவாணிகன் கீழ் சீத்தலை சாத்தனார் இருக்கிறார். சாத்தன் என்கின்றது சாஸ்தன் என்று சொல்லுகின்ற ஒழுக்கம் செய்பவன் என்பதுதான் சாத்தன் என்கின்ற சாத்தனை மகனாக கொண்டா என்பதாக நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் சொல்வார். சாத்தன் என்று சொல்லுகின்ற சாத்தன்னா ஒரு பகுதிக்கு காவல் தெய்வம். அவரு ஐயனார் என்று சொல்லிட்டு ஐயனார் என்று சொல்லுகின்ற நிலையில ஐயனார் என்று சொல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தன் என்று சொல்லுகின்ற காவல் தெய்வமாக இருக்கின்ற ஒரு காவல் தெய்வம். ஆக இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அவ்வாறு காவல் தெய்வங்கள் அந்த அதே நம்ம இறைவி என்று சொல்லுகின்ற இறைவியார வடக்கு திசைக்கும் மாயோனை ஒரு திசைக்கும் சாத்தனை ஒரு திசைக்கும் இந்திரனை ஒரு திசைக்கும் அமையப்பெற்று அந்த நகரமானது அமைகின்றது. இது வந்து நம்முடைய நிலங்களை சொல்லுகின்ற பொழுது குறிஞ்சி நிலைக்கு நிலத்திற்கு முருகன், முல்லை நிலத்திற்கு மாயோன் என்பதாக அமைந்து மருத நிலத்திற்கு இந்திரன், நெய்தல் நிலத்திற்கு வருணன், பாலை நிலத்திற்கு கொற்றவை என்பதாக ஐந்து நிலங்களும் அமைந்து சிவபெருமானை வந்து இதுல எதுலையுமே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா சிவபெருமான் வந்து எல்லாவற்றிலையும் பெருமான். ஏன்னா போற்றி என்பார் அமரர் புனிதன் நடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் நடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் நடி, போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே என்பதாக எல்லோருக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதாக ஊரிலே அமைக்கின்ற ஒரு நிலையில இந்திரன் திசை என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் திசையாக கிழக்கு முகத்திலே அமைந்திருக்கின்ற அருணன் இந்திரன் திசை அணுகினர், இந்திரன் திசையில் வந்து சேர்கின்றனர். வந்தவுடனேயே இருள் போய் அகன்றது. இருள் பெரிய நிலையில சூழ்ந்து இருக்கின்ற பொழுதும் அந்த ஒளி என்கின்ற வந்தவுடனே இருள் தானாக விளக்கை ஏற்றி வச்சுட்டு இருட்ட போகும்னு சொல்ல தேவையில்லை, அதுவே போயிடும். இருளும் ஒளியும் அவ்வாறு சேர்ந்து இருக்கு. வசவண்ண ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லியிருப்பார். இந்த இந்த இருளாக இருக்கின்றது, இந்த மருளாக இருப்பது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நமக்கே பல நேரங்கள்ல பார்த்தா என்ன சைவம் உள்ளவர்கள் ஒடுங்கி இருக்கோமே, நம்ம உலகத்துல வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இப்ப என்னென்னமோ நிலையில மக்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்களே என்று பார்த்தா என்னன்னா பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் அதனுடைய பலம் இல்லை, எவ்வளவு தூரம் அது நம்ம வந்து அந்த அந்த அதனுடைய வேல்யூ என்று சொல்லிட்டு அதனுடைய மதிப்பிற்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஊக்கமாக இருக்கின்றோமோ அப்படி இருக்கின்ற பொழுது ஞானத பலன் இல்லை அஜானத கேடு நோடையா ஜோதிய பலதிருந்தா அமந்தத கேடு நோடையா, சத்தியத பலதிருந்தா அசத்தியதா கேடு நோடையா. குடல சந்தமதேவா, சரணர் அனுபாவதிருந்தா என்ன பவத கேடு நோடையா. ஞானத்தினுடைய ஒளியினால அஜானமாக இருக்கின்ற இருள் நீங்கும். நீங்க எவ்வளவுதான் சண்டை கொட்டிங்கன்னாலும் இருள் போகாது. ஞானம் ஞான விளக்கினை ஏற்றி என்ற நிலையில, ஞான விளக்காக இருப்பது எப்பொழுது ஏற்றப்படுகின்றதோ அப்போது இருள் தானாக நீங்கும். அதை விட நம்ம இருளோடு சண்டை கொட்டினோம்னாக இருள் நீங்கும் போக. அந்த நிலையில அருணன் இந்திரன் திசை அணுகினன் உடனே நடக்கிறது இருள் போய் அகன்றது. நம்முடைய நிலை எது நல்ல நல்லவைகளோ நல்லவைகள் ஆனோ பத்ராகோ என்ற நல்ல விஷயங்கள் எவ்வளவு தூரமும் நம்ம வந்து அதனை மேல் சொல்வதற்கும் மேல் எடுத்து செல்வதற்கும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டான போதும். இது பேர் அப்ரிஷியேட்டிவ் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. நல்ல விஷயங்களை கெட்ட விதைகள் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஒரு கெட்ட விதைகளை எங்க போட்டிருந்தாலும் அது வந்து பல்கி பெருகிட்டு நச்சு விதைகள் சொல்லிங்க. நச்சு விதைகளுக்கு மட்டும் அந்த குணம் இல்லை, நல்ல விதைகளுக்கும் அந்த குணம். நல்ல விதைகளை எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதற்கு உரிய வீரியத்தோட பண்றீங்க பொழுது அவையும் பல மடங்கு அவை பெருகும் என்ற நிலையில, நல்ல விதைகளாக இருக்கின்றவையும் பன்மடங்கு பெருகின்ற ஆற்றல் உடையவை. அதனால அந்த நன்மையே நம்ம வந்து வளர்க்கது. அந்த நன்மையை வளர்த்தோம்னாக்க நம்ம வந்து தீமைய வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தேவையே இல்லாம அது ஒதுங்குது என்ற நிலையில இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. இந்த இடத்துலதான் பொருள் கொள்றப்ப ரொம்ப கவனமான பொருள் கொள்ளும். உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. இந்த எழ அப்படிங்கிறத முன்னாடி இருக்கிற உதயம் எழ. நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ உதயம் எழ. இப்ப முதல்ல வந்தது அருண உதயம் என்று சொல்கின்ற அந்த கதிர்கள் வந்தது. அடுத்தது சூரியன் எழுந்து வரணும். சூரியன் எழுந்து வரணும் அப்படின்றது இப்ப சூரியன் இந்த திருப்பாடல நிறைய பெருமானை வைத்து உலகத்துல காண்பதற்கெல்லாம் பூமி சொல்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்புரியங்கள்ல அதுதான் ரொம்ப ஓடி வருகின்ற ஒரு மெயின் தீம் என்னன்னா, பார்க்கின்ற எல்லா பொருட்களையும் பார்க்க சராசர தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையா என்கின்ற நிலையில பார்க்கின்ற எல்லா பொருள்களையும் சிவம் பார்த்து புதமாக பாடுறது எல்லாம். அங்கே பார்க்கின்ற பொழுது காவியரும் கருங்குவளை கண்டாட்ட கருணீதல் வாய்கள் காட்ட, காவியரும் கருங்குவளை கருணீதல் கண்காட்ட கண்மலரும் மிழலையாமே என்று சொல்கின்ற நேரத்தில் மிழலை என்று சொல்கின்ற அந்த மிழலையில இருக்கின்ற வாவியானது எனக்கு மலர்கள் கண்களாக அமைந்து ஒரு வாய் மூலம் என்பது மலராக அமைந்து அங்கே அற்புதமாக அமைந்திருக்கின்ற அந்த சோலையை காட்டுகின்ற அந்த சோலை என்பது பெருமானுடைய திருவருளால எல்லா இடத்திலையும் அந்த திருவருள் தான் நிறைந்திருக்கின்றது என்பதை பார்த்துதான் ஞானசம்பந்த பெருமான் முழுமையா என்ன நிறைய இயற்கையை பாடுறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். இயற்கையில எல்லாவற்றிலும் பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றார் என்று அதை பார்ப்பது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அதே செய்திதான் இங்கே நம்முடைய திருப்புள்ளி எழுச்சியில. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. மலர் திருமுகத்திலே கருணையாக இருக்கின்ற சூரியன் பெருமானுக்கு எப்பொழுதுமே கருணை தான். கருணை என்பதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த கருணை என்று சொல்கின்ற பொழுது அது அறக்கருணையாக இருக்கலாம் மறக்கருணையாக இருக்கலாம், ஆனா கருணை என்பதுதான் இரண்டிலையும் தொடர்பாக இருப்பது கருணை தான். நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியனாக இருக்கின்ற அந்த கருணையின் சூரியன் எழ உதயம் எழுகின்றது. பெருமானுடைய அந்த சூரியன் போல இந்த வெளியிலே இருக்கின்ற இந்த சூரியன் எழுகின்றது. இப்போ ஓமை என்கின்ற நிலையில அந்த சூரிய பெருமானிடத்துல இருக்கின்ற கருணையின் சூரியன் இப்போது ஒளி வீசிட்டு இருக்கிறோம். அந்த சூரியனை போல இருக்கின்ற இந்த சூரியன் இப்பொழுது எழுகின்றது. நின் மலத்திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடி மலர் மலர. சூரியன் வந்த உடனே நடக்கின்ற ஒரு காட்சி மலர். தாமரைகள் மலர், கடிமலர்களாக இருக்கின்ற அந்த மலர்கள் மலர்கின்றன உடனே. இது வந்து அப்படியே அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் கூட மாற்றாம அந்த சீக்வன்ஸ். முதல்ல அருணோதயம் என்று சொல்கின்ற நெல்ல முதல்ல ஒளி மட்டும்தான் வந்தது, சூரியன் தான் வரல. அருணன் இந்திரன் திசையகினன் இருள் போய் அகற்றது. அதற்கு பிறகு உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ. இப்ப கருணையின் சூரியனாக இருக்கின்ற சூரியன் எழுவது இரண்டாவதாக இப்ப நடக்குது. ஒளி வந்த பிறகு சூரியன் வருகின்றது. சூரியன் வந்த உடனே நடக்கின்றது நயன கடி மலர் மலர. இதுல நம்ம பொருள் கொள்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக பொருள் கொள்ளணும். அப்ப இப்பதான் வந்து பெருமானுடைய கண்கள் திறக்கின்றன. கண்கள் திறக்கல, கண்கள் வந்து பெருமானுக்கு இங்கே பெருமானுக்கு உறக்கம் என்பதாக நம்ம இல்லை. பெருமானுடைய கண்கள் போல இருக்கின்ற இந்த தாமரைகள் மலர்கின்றன. நயன கடிமலர் மலர. பெருமானுடைய நயனம் போன்று இருக்கின்ற, பெருமானுடைய கண்கள் போன்று இருக்கின்ற இந்த மலர்களாக இருக்கின்ற தாமரைகள் மலர்கின்றன. நயன கடிமலர் மலர. இப்ப கண் கண் போல இருக்கிற தாமரை மலர்ந்ததை காமிச்சிட்டாரு. கண்ணுக்கு உள்ள இருக்கின்ற கருமணியாக இருக்கும் ரற்று அண்ணல் அம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முதல்வன. அண்ணலினுடைய கண்ணாக இருக்கின்ற அழகிய கண் அங்கணன் என்பதாக பல இடங்கள்ல நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அங்கணன் என்பதாக நம்முடைய பெருமானம் சொல்லுவாங்க. அங்கண் அங்கணன் அந்தனாய் அரைமூறி வீடு அழகிய கண்களை உடைய அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன. இப்ப மலர்கள் விரிந்து விட்டன. மலர்கள் இருந்து புதிய தேன், புதிய தேனோடு இந்த மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. மலர்ந்து இருக்கின்ற பொழுது அங்கண்ணாக இருக்கின்ற அந்த அழகிய கண்களை போல இருக்கின்ற இந்த அறுபதம் என்று சொல்லுகின்ற அறுபதம் முரல்வன திரள் நிறை அறுபதம் முரல்வன. ஒரு 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 பண்டு இல்ல, திரள் நிறை அறுபதம். இந்த பண்டுகள் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அதுவும் இந்த மலர் கொய்களுக்கு போனோம்னா அது புதியதாக குறிக்கின்ற பொழுது சுற்றிலும் ஒரு லீங்காரத்தோட அந்த பகுதி பூரா அந்த அறுபதமாக இருக்கின்ற அந்த அறுபதங்கள் என்று சொல்கின்ற வட்டினங்கள் எல்லாம் முரல்வன. இவையோ அறுபதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த அறுபதமாக இருக்கின்றதை முதல் முறை 22வது பதிகம் இரு நிலநது என்ற திருவிழிமையை திருப்பதிகத்துல திருமறைக்காடு திருமறைக்காடு நட்டபாடை பதிகத்துல 7வது பாடம் இரு நில Yeah. பெரும் வழியினில் அவிதர வழியை கெட இயனிடை முழுவது கெட இருவர்கள் உடல் பொறையொடு திரி எழில் முருடையவன் என்று சொல்கின்ற பெருமானுடைய திங்கால மூர்த்தியாக இருக்கின்ற எல்லாம் ஒடுங்கிய நிலையில பெருமான் அங்கே கங்காள மூர்த்தியாக பெருமான் காட்சி தருகின்ற அந்த அற்புதத்தை இந்த திருப்பாடல சொல்லி மருவிய அருவகம் இசை உரல் மறைமணம் அமர்ந்தது பரமனே என்ற நிலையில அருவதம் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பல இடங்கள்ல நம்ம திருப்பதிகள் சொல்லியிருக்கோம் உரல் என்றதையும் சேர்ந்து சொல்லியிருக்கோம் அருவதம் உரல் அருவதம் உரல் மருவிய அருவதம் இசை முரன்று முரல் மறைமணம் அமர்ந்தது பரமனே என்ற நிலையில மறைமணத்து பெருமானை சொல்லுகின்ற பொழுது திரு எழுபூற்றினை கீழ அருவதம் உரலும் வேணுபுரம் விரும்பினை அருவதம் உரலும் வேணுபதம் வேணுபுரம் விரும்பினை என்ற நிலையில முதல் திருமுறையிலே 75வது திருப்பதிகமாக இருக்கின்ற மெங்குரு திருப்பதிகத்துல அருவதம் நேரிசையாக அருவதம் உரன்று நிறைமலர் தாது கண் மூச விண்டு தீர்ந்து வேரிகள் எங்கும் விம்மிய சோலை வெங்குரு மேவி உள்விட்டிருந்தாரே என்று அருவதம் உரலுதல் என்கின்ற நிலையில இந்த அருவதமாக இருக்கின்ற வண்டு அது அந்த 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 வண்டு செய்கின்றத நம்ம அங்க பார்க்கணும் அந்த அந்த பிரீக்வன்சில அந்த 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 ஆட்டம் என்று சொல்கின்ற அந்த அருவதத்தினுடைய ஆட்டம் வந்து அருவதம் உரலுதல் என்கின்ற நிலையில உரன்று ஆடி அது ரீங்காரம் செய்கின்ற அந்த நிலையை வந்து அற்புதமாக அறுபதம் உரலும் என்று சொல்லுகின்ற நிலையில இந்த அறுபதத்தை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் கலையநல்லூர் திருப்பதிகத்துல குறும்பை உலை மலக்குழலி என்ற முதல் பாடல்ல அறுபதத்தை அழகா சொல்லியிருப்பாரு அந்த பாடல்பாங்க செவிகாள் கேள்விகளோ என்று ஒவ்வொன்றையும் வழிபடுத்துகின்ற நிலையில மூக்கு என்று இந்த மூக்குக்கு என்ன என்ன வேலை கொடுக்கும். மூ இப்ப வாய் என்று சொன்னால் வாயை பாட சொல்லலாம், கண்களை காண சொல்லலாம், செவிகளாக இருக்கின்றதை பெருமானுடைய திருப்புகளை கேட்க சொல்லலாம். இந்த மூக்காக இருக்கிறத மூக்கை வச்சு பெருமானுக்கு என்ன பணி செய்ய முடியும்? ஏன்னா பணி செய்யணும். பெருமானுடைய திருவடிகளுக்கு சாத்தப்பட்ட மலர்களை நீ நுகர் என்பதாக சொல்லியிருக்கலாம். அது நுகர்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குத்தானே இருக்குமோ, அது எப்படி அது பணியாக அமையும்? ஆக பணியாக அமையணும், மூக்குக்கு ஒரு பணி கொடுத்து இந்த வேலையை நீ செய் என்பதாக நம்ம சொல்லணும். என்ன நிலையில மூக்கே நீ உரலாயும், உரலுதல் என்று சொல்லுகின்றதற்கு உரலுதல் என்கின்றது ஒரு ஒரு ஒலி செய்வது. இப்ப வந்து மூக்கை நீங்க அடைச்சிக்கிட்டு பேசினீங்கன்னா அது வருகின்ற சொல்லானது சரியாக வர்றது. மூக்கினால் உரன்றுவதே. ஆக இந்த மூக்கு என்று சொல்லுகின்றது, இந்த மூக்கு மூக்கும் சேர்ந்து ஒலி அதற்குரிய காற்றினை உள்ளே சென்று வெளிச்சிருக்கின்ற பொழுதுதான் சொல்லாக இருக்கும் தெளிவாக வரும். ஆக மூக்கு என்பது மூக்கு முரலுதல் என்பது மூக்கின் மூலமாக முரன்று அந்த ஒளிகளை பெருமானுடைய திருவார்த்தைகளை முரன்று ஊடுதல் என்று சொல்லுகின்ற நிலையில மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே முரலாய் என்ற நிலையில மூக்காக இருப்பது முரண்டுதல். இப்ப வண்டுகள் என்று சொல்லுகின்றதும் முரண்டுதல் என்ற நிலையில அந்த முரன்று அந்த ஓசை எழுப்பு என்று தொடர்ந்து நீங்க ஆரம்பம் மூக்கினால பேசுகின்ற பொழுது அதான் ஞான வருகின்ற பொழுது அது என்னன்னா மூக்கால மட்டும் பேசினா அது ஒரு ஒரு ஓசைதான் வருமே தவிர இது வந்து ஒரு சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இதுதான் வாயாலதான் முக்கியமான கருவி, அதனால்தான் பேச்சு என்கின்றது வருகின்றது. அதற்கு துணை கருவியாக இருந்து செயல்படுவது இந்த மூக்கு என்ற நிலையில மூக்கு முரல்கள் ரீகாரம் பெறுகின்ற வண்டுகள் அந்த அதனுடைய ஓசையானது முரன்று ஓதுகின்ற ஓசை போல இருப்பதனால முரலுதல் அறுபதம் முரலும் என்கின்ற ஒரு நிலையில அருவலாம் அவர் தார்மி செய்ய வேண்டியிருக்கால் இந்த வண்டினுடைய கால்களை பற்றி அறுபதம் முரலுதன என்று சொல்கின்ற பொழுது அறுபதம் ஆறு பாதங்களை உடையதாக இருக்கின்ற இந்த வண்டானது அந்த தேன் வருகின்றது. பெருமானுடைய தார்மிசை இருக்கின்ற அந்த தேனை நுகர்வதாக இருக்கின்றது. ஆறுவதாம் அவர் தார்மிசை வண்டின் கால் என்கின்ற நிலையிலும் நம்முடைய இடம் தீர்த்த திருப்பதிகள் திருநாவுக்கரசு பெருமான் அப்படி செய்வார். அறுபதம் முரல்வன இவை ஓர் ஓர்தல் என்று சொல்கின்ற பொழுது நம்ம திருவெம்பாவையில ஒவ்வொரு பாடலையும் ஏலோரி பாவாய் ஓர் என்று சொல்கின்ற பொழுது ஓர்மை என்று சொல்லுகின்ற கவனம், ஓர்தல் என்று சொல்லுகின்ற பொழுது கவனம் செலுத்து இதனை தெரிந்து கொள் அறிந்து கொள்ளுதல். இவை ஓர் எதெல்லாம் ஓரணும்? அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் என் மலத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர அண்ணல் அங்கண்ணா கிரள் நிறை அறுபதம் முரல்வன பிளவு நடக்கின்றது. இவை ஓர் திருப்பெரும் துணைமுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையாக இருக்கின்றது. பெருமானை அருள் மலை என்று மாணிக்கவாசகர் பெருமான் பல இடங்களில் சொல்லியிருப்பார். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும், இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும். பெருமான் அருள்மலையாக காட்சி தருகின்றார். அதே அருள்மலையை திருத்த சாங்கம் ஐந்தாவது பாடல்ல இந்த இன்பத்தையும் அங்க சேர்ந்து அருளி செய்வது திருத்த சாங்கம். திருத்த சாங்கம் ஐந்தாவது பாடல்
Oh.
திருமலை, சீரைய அருள்நிதி தர வரும் ஆனந்த மலை. இன்பமும் அருள், இன்பம் அருள்கின்றது என்ற நிலையில அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையாக பெருமான் அமர்ந்திருக்க, அதை கடலே பெருமானுடைய முன்னாடி சொன்ன ஆனந்த மலை என்பது மலை என்ற நிலையில பெருமையுடையது. எவ்வளவு கேட்டாலும் திருவுருள் கிடைக்கும் என்ற நிலையில பெருமானுடைய திருவுருள் ஆனந்த மலை என்ற நிலையில பெரிய நிலையில இருக்கும். அலை கடல் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அலை கடல் என்ற நிலையில அலை கடலே உள்ளே எழுந்தவராயே. ஏன் அலை கடலே என்று சொல்லியிருந்தாரு? கடல் அப்படின்னு சொல்லி அலை கடல் என்று பெருமானையே சொல்லணும். அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலை கடல் என்கின்ற பொழுது சொல்லுவாங்க, இந்த கடல்ல போறப்ப அலை ஊஞ்சி சமுத்திர ஸ்நானம் செய்ய முடியாது சொல்லுவாங்க. அலை ஊஞ்சி சமுத்திர ஸ்நானம், கடல்ல நீராடுதல் வந்து அலையெல்லாம் ஓஞ்ச பிறகு நான் போய் கடல்ல குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம்னா நின்றுகிட்டே இருக்கலாம். அந்த அலை இன்றைக்கும் உயரதில்ல, நம்மளும் சமுத்திர ஸ்நானம் செய்ய போறோம். அலை என்பது இடைவிடாது வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இங்கே அலை கடல் என்பது பெருமானுடைய திருவருளுக்கு ஓய்வு இல்லாதன. பெருமானுடைய எப்பயும் சோர்வறியாத தன்மை உடையது. நம்ம வந்து பெருமான் வந்து திருவருள் வந்து கொடுக்குறேன்னு வர்றாரு, வழக்கம் போல என்ன நீங்க கொடுக்கறது வாங்கினது தெரியாது கணக்கே இல்ல. பெருமான் வந்து எப்பயாவது இப்ப நம்ம வந்து திரும்பி அங்கே அந்த அந்த திருவருளாக இருக்கின்ற திருவருளுடைய இன்பத்தினை நம்ம தீப்போம் அப்படிங்கிறதுக்காக அலை கடலாக எப்பயுமே ஓய்வே இல்லாமல் கடந்து கொண்டே இருப்பதற்காக இந்த அலை கடல் அலை கடலாக பெருமான முயற்சி அப்படிங்கிறது நமக்கு நமக்கு பெருமான் மேல முயற்சி இல்லை, பெருமானில் தான் நம்ம மேலும் முயற்சி இல்லை. நம்ம அவ்வளவு தூரம் இந்த உயிர்வானது உயிர வேண்டும் உயிர வேண்டும் உயிர வேண்டும் என்ற நிலையில இருக்கின்ற பொழுது அலை கடல் என்ற நிலையில மாணிக வாசக பெருமான் அந்த அலை கடல் என்று சொன்னது அற்புதமான ஒரு சொல்லாட்சி பெருமானுக்கு. இந்த அலைக்கடல் என்ற சொல்லாட்சியை வந்து மற்ற திருமுறை ஆசிரியர்கள் பெருமானுக்கு உபயோகிச்சிருந்த மாதிரி தெரியல. ரொம்ப யூனிக் என்று சொல்லுகின்ற நிலையில வந்து பெருமானை அலைக்கடல் என்ற அழைத்திருக்கிறது மாணிக்கவாசக பெருமானுக்கே உரியது அப்படின்னு சொன்னது. திரு அண்ட பகுதியில் சொல்வார், கடல் என்று சொல்லுகின்ற பொழுது துவங்குகின்ற பொழுதே பரமானந்த பழங்கடல் அதுவே என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான் வந்து பரமானந்த பழங்கடலாக பெரிய கடலாக இருக்கின்றது வந்து சேருகின்றது என்ற நிலையில அது தொடங்கி நமக்கு அண்டத்து அரும்பெறன் நேகன் வாழ்க என்று வரும். அலை கடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஊங்கி சொல்வது அலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி என்று சொல்லுகின்ற நிலையில அடியாருடைய அனுபவமாக இருக்கின்ற பொழுது ஆர்த்து ஆர்த்து உங்குது. அடியார்கள் செய்கின்ற அன்பும் எப்பயும் அது தொய்வு என்கின்ற தொய்வே வரக்கூடாது, தொடர்ந்து அது வந்து கொண்டே பெருமானுடைய இன்றைக்கும் நேற்றை தான் பெருமான வழிபாடு செஞ்சோமே. நீங்க என்ன நீ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரே ஒரு நாளைக்கு ரிலாக்ஸேஷன் அலைகடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலை என்கின்ற நிலையில அலை கடலாக அந்த அடியாளுடைய அனுபவம் என்கின்ற பொழுது இன்றைய பாடலினுடைய தலைப்பாக அடியின் எடுத்தது அந்த அலைகடல் நம் பெருமான் செய்கின்ற அந்த வேறு உதவி என்று சொல்கின்ற நிலையில அது அலை கடல் என்ற நிலையில தான் இருக்கின்றது என்று இந்த பாடலை பாடி பெருமான் வேதங்களுடைய உட்பொருளை இறைவியாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பட்டு துணி நம்ம ஆசிரியர் அடிக்கடி சொல்வாரு, பட்டு துணி என்று சொல்லிக்கிட்டு பொழுது அது வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்குவாங்க. ஒரு சின்ன துளி ஒரு மேல ஏதாவது பட்டுச்சுனாலும் உடனே நீக்குவது என்கின்ற நிலையில மிகப்பெரிய நிலையில இருக்கின்றவர்கள். இப்ப பெரிய நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை வந்து ரொம்ப பெருசா பார்க்கின்ற ஒரு அவங்க இருக்கிறது முழுமையும் வெண்மை அல்ல, வந்து ஒரு சின்ன தவறு நடக்கின்ற போது அது ரொம்ப அவங்க வந்து நம்முடைய அருளாளர்கள்லாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க இருக்கின்ற நிலை என்பது மிகப்பெரிய நிலை. அந்த பெரிய நிலையில வந்து அவங்க குற்றம் ஏதும் இல்லை. நம்ம பார்க்கின்ற பொழுது அடியார் செல்வங்கள்கிட்ட குற்றம் பார்க்கின்றதற்கு நமக்கு வேலையே இல்லை. குற்றம் குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் என்று பொழுது அடியாரடாக இருக்கின்ற பெருமக்களுக்கு சுத்தமா நம்ம குற்றம் இல்லை என்பதை நம்ம கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். ஆனா அந்த பெருமக்கள் தாங்கள் நோக்கின்ற பொழுது சிறிய குற்றங்களாக இருந்தாலும் பெருமானுடைய திருவடிகள் ஆகா அவ்வளவு குற்றம் செய்ய உடையவனாக இருக்கின்றேனே என்ற நிலையில் அவன் பார்க்கின்ற பொழுது உண்மையாக இருக்கின்றவரு பெருமான். பெருமான் சொல்லுகிற பெருமான் திருமறையின் உட்பொருளை அம்மையாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அம்மையாருடைய கவனம் சிறிது சிதறி இப்ப நம்ம நினைக்கிறது சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் அங்க வந்து சேர்ந்துச்சுன்னா பெரிய காரியம். பெருமானுடைய திருவடிகள்ல அசையாம ஆடாம பெருமானோட திருவடிகள்ல வந்து கொஞ்ச நேரம் பெருமானோட திருவடிகள்ல ஒட்டி இருந்துச்சுன்னா அது பெரிய பேர். அது அம்மையா இருக்கின்ற நிலை அற்புதமான அந்த நிலையில இருக்கின்ற பொழுது ஒரு சிறு நேரத்துல அந்த கவனம் சிதறுகின்ற பொழுது கவனம் சிதறிச்சுன்னு சொல்கின்ற பொழுது அங்கே கொடுக்கப்படுகின்ற பொருளானது போய் சேரும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். பெருமானுக்கு அந்த வந்து அங்கே கோபம் வந்துச்சு பெருமான் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அது பெருமானுடைய இலக்கணத்துக்கு அது ஒவ்வாது. ஏன்னா பெருமானுக்கு கருணையே உருவானவன் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த இன்பத்தினை தூக்குகின்ற நிலை இல்லாது போகின்ற காரணத்தினாலே அம்மையை மீனவர்களுக்கு அங்கே அங்கே மீனுடைய இல்லை என்ற அம்மையாருடைய கவனம் சென்றதுனாலே மீன் பிடிக்கக்கூடிய அங்கே மீனவர்களாக அம்மையாரை பிறப்பதற்கு பெருமான் திருவருள் ஆணை செய்யும். இப்ப பெருமான் அவ்வாறு ஆணை செய்கின்ற பொழுது கூட அம்மையாருக்கு துணையாக முருகப்பெருமானும் கூடவே இருந்து அதேபடி அம்மையோட இருந்தபோது முருகப்பெருமானை ஊமையாக பிறக்க அங்கே முருகப்பெருமானுக்கும் ஆண்கை ஆணை அளிக்கின்றார். அம்மைக்குத்தான உபதேசம் செஞ்சிட்டு இருந்தது முருகப்பெருமான். இப்ப வந்து பெருமானுடைய திரு வழிபாட்டுல திருக்குறிப்பு அறிதல் அப்படிங்கறத நம்ம நேற்று நிறைய பார்க்கணும். பெருமானுடைய திருக்குறிப்பு அறிந்து வழிபாடு செய்தல், பெருமானுடைய திருக்குறிப்பு அறிந்து பெருமானை கொள்வதில் என்கின்ற பெருமானோட திருக்குறிப்பு அறிந்து செய்யணும். முருகப்பெருமான் இங்கே அம்மையாருக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த இடத்துல அவர் இங்கே குறுக்க வந்துட்டாரு. அதை வந்து திருநந்தி தேவர் அதை அவர் தடுக்கல. திருநந்தி தேவர் என்பது அவர் காவலாக இருக்கின்ற பொழுது அவர் அதை தடுத்திருக்கணும். ஒரு தவறு என்று நடந்து கொண்டிருக்கின்ற போது தவறு செய்தவங்களுக்கு அதற்குரிய தண்டனை என்று சொல்லுகின்ற பொழுது தவறிற்கு உடந்தையாக இருக்கின்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடந்தையாக இருக்கின்றவர்களுக்கும் அதற்கு குற்றம் என்று சொல்வதுதான் இப்ப இப்ப இருக்கின்ற சட்டத்திட்டங்களையும் தவறு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை இருக்கின்ற மாதிரி தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று சொல்கின்ற பொழுது முருகப்பெருமான் அங்கே போகின்றார்னா திருநந்தி தேவருக்கு அங்கே கட்டளை அம்மையார் மட்டும்தான் உள்ளிருக்கும். அப்ப முருகப்பெருமானை அங்க பண்ணதுனால அங்க திருநந்தி தேவர் அந்த கடலிலே சுறா மீனாக சுரபமாக அங்கே அந்த கடலிலே சென்று பிறப்பதற்கு பெருமானுடைய ஆணை. அப்ப பெருநிலையில இருக்கிறவங்க பெருமானே இவ்வாறு ஆணை கொடுத்தீங்கன்னா அப்புறம் உயிர் இருப்பாரு என்று சொல்கின்ற பொழுது பெருமானே வந்து நாமே வந்து தடுத்தாடு கொள்வோம் என்கின்ற நிலையில பாண்டிய நாட்டிலே கடல் கரையிலே அந்த கடல்ல மீன் பிடிப்பவர்களுக்கு தலை அந்த மீனவ குல தலைவனுக்கு மிகுந்த இறைவனிடத்திலே அன்பு மிகுந்த மிக உடையவர். நம்முடைய மீனவர்கள பெரியோர் என்று சொன்னாக்க நமக்கு அறிவந்தனாய நினைவு தரும். பெருமானுக்கு ஒரு மீனை எடுத்து பெருமானுக்கு என்று விட்டாலும் பெருமான் வந்து அற்புதமாக அதை ஏற்றுக்கொண்டார். கடலாக இந்த மீனவ தலைவர் பெருமான் மேல மிகுந்த அன்பு கொண்டவர். ஆனாலும் இந்த அந்த மீனவ தலைவருக்கு குழந்தை மகப்பேர் இல்லை. மகப்பேர் இல்லாத காரணத்தினால அதனால பலகாலம் வருந்தி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் சொக்கநாத பெருமானை வணங்கி மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது கடல் கரையிலே புன்னை மரத்தினுடைய நிழலிலே அம்மையார் அங்கே அழகிய ஒரு பெண் குழந்தையாக அங்கே காட்சி தருகின்றார். அம்மையார் வந்து பிறப்பு என்று சொல்லுகின்ற ஒரு பிறந்தார் என்பதாக இந்த இடத்திலே வரலா என்று சொல்லுகின்ற நிலையில பிறப்பு இறப்புகளை கடந்த பெருமக்களாக இருக்கின்றவர்கள் அந்த குழந்தையாக இருக்கின்ற அந்த குழந்தையை கண்டவுடனே இந்த மன்னன் ஆர்வத்தோடு இருந்து வளர்கின்றார். அந்த குழந்தையானது சிறு குழந்தை கோடு பேணி தலைவனுடைய வீட்டிலே அம்மையார் அழகாக வளர்ந்து வருகின்றார். இந்த நேரத்தில் நம்முடைய திருநந்தி பெருமான் சுறாமீனாக அந்த கடலிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மீனவர்கள் சென்று வருகின்ற படகையெல்லாம் தாக்குது. அந்த பகுதியில் இருக்கிற கடலை பூரா ஒரு கலக்கு 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 கலக்கின்றன. அந்த சுறாமீனால இந்த மீனவர்களால கடலுக்கே செல்ல முடியல. கடல்ல போனாக்கா உடனே அடிக்க வேண்டியது. படகு வளைஞ்சு கவிழ்ந்தது. அவர்கள் மீனவர்கள் எல்லாம் வந்து இந்த தலைவன் வந்து முறையிடுறாங்க. இப்படியாவது இந்த சுறாமீன்லேருந்து எங்களை காப்பாற்றலன்னாக்கா நமக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லுகின்ற நிலையில இந்த தலைவனாக இருக்கின்ற ஒரு பெரிய இதற்குன்னு சொல்லிட்டு ஒரு களம் கட்டி போய் அங்க சுறாமீன போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞர்கள் எல்லாம் போய் அங்க போனா சுறாமீன் இதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. கட்டிச்சு அந்த களத்தை உடைத்து அவர்கள் எல்லாம் என்னென்னமோ வலை வீசி பாக்குறாங்க. சுறாமீன் சிக்கவே இல்லை. மிகுந்த வருத்தத்தோட அவங்க எல்லாரும் திரும்பி வந்து நம்மளால இப்ப நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்றது, இப்ப வாழ்வாதாரமே இல்லாமல் போகின்றதுன்னு சொல்லிட்டு சொக்கநாத பெருமான் முறையிட்டு அங்கு நிற்கின்றார். அப்ப இந்த தலைவனாக இருக்கின்றவர் ஒரு அறிவிப்பு செய்கின்றார். யாரு அந்த மீனை வெற்றி கொண்டு அந்த சுறாமியினுடைய தொகையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நான் அருமையாக பேணி வளர்க்கின்ற இந்த பெண் திருவாக இருக்கின்ற இந்த பெண் திருவத்தை மனம் செய்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கின்றார். முற்காலத்துலதான் இந்த வீரம் என்று சொல்லி இந்த வீரம் நிறைந்தவர்களுக்கு பெண் கொடுத்தல் என்கின்ற நிலையில ஏறு தழுவுதல் என்ற நிலையில ஏறு தழுவி வீரமாக இருக்கின்ற ஆணுக்கு அங்கே பெண் கொடுத்தல் என்ற நிலையில ஏறு தழுவுதல் என்று வாசகம். இந்த மாதிரி இந்த சுறாமீனுடைய தொல்லையிலிருந்து அகற்றக்கூடிய வீரனுக்கு என்னுடைய மகளை மனம் முடித்து தருகின்றேன். இது சொன்ன உடனே பெருமான் மீனவனாக ஒரு வலையை மேலே கொண்டு கொண்டு அந்த மீனவ தலைவனுடைய வீட்டிற்கு வருகின்றார். வந்தா யாரு புதுசா இருக்கேன், இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே, இங்க இருந்து வர்றீங்க நம்பி மதுரையை சார்ந்த மதுரையில எங்க மீன் மதுரையில மதுரையில நாங்க மீன் பிடிக்கிறோம். மதுரையிலேயே மீன் பிடிச்சிருக்கேன். மதுரையில எனக்கு பீச் ரோடு ஒண்ணு இருக்கு, அந்த ஏரிக்கரை பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு எது பீச்? அக்க மதுரையிலே மீன் பிடித்து நான் பெரிய மீன் பிடிக்கக்கூடிய வித்தகன் என்று சொன்ன உடனே எப்படியா என்னன்னா இங்க வந்து மீன் ஒரு சுறாமீனால மிகுந்த தொல்லையாக இருக்கின்றது. அந்த சுறாமீனிலிருந்து எங்களுக்கு அந்த தொல்லை நீக்கி தரணும். நீக்கி தந்தால் என்னுடைய மகளை மனம் முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறோம். பெருமான் இதை ஏற்றுக்கொண்டு கடல்ல சென்று கடல்ல இத்தனை பேரும் முழு ஊரும் சென்று பிடிக்காத இந்த ஒத்த தனியா போய் என்ன பண்ண போறாரு பார்க்கின்ற பொழுது பெருமான் கடல்ல சென்று சுறாமீனாக இருக்கின்ற அந்த நந்திய பெருமான் சுறாமீனாக இருக்கின்ற சுறாவினை பிடித்து அவர்களுக்கு அந்த தொல்லையிலிருந்து வீட்டு கொடுக்கின்றார். வீட்டு கொடுத்த உடனே அம்மையாரை பெருமானுக்கு மனம் முடித்து வைக்கின்றள் என்ற நிலையில மனம் முடித்து வைக்கின்ற பொழுது பெருமான் நோய் உருவாகதாக வானிலையை காட்சியளித்து அங்கே அவர்களுக்கு நல்லொருள் செய்து அந்த அந்த மீனவ தலைவனாக இருக்கின்றவருடைய தவத்தினை மிச்சி பெருமான் திருவடி வாழ்வினை அங்கே அளிக்கின்றார் என்ற நிலையில இந்த மீன் விசிறுதல் என்கின்ற இந்த திருவிளையாடலை நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் பல இடங்கள்ல கையாண்டிருக்கிறார். இந்த திருவிளையாடல் மாணிக்கவாசகர் பெருமானுக்கு ரொம்ப கவர்ந்த திருவிளையாடலா இருக்கும்னு நினைக்கிறப்போ அலைகடல் மீனிசை நடந்தாய் ஊற்றி என்பது ஏற்கனவே பார்த்தோம். திரு அம்மானையில இரண்டாவது திருப்பாடல் கிருதியில சொல்வாரு, மீன்வலை வீசிய கானகன் வந்து வெளிப்படும் ஆயிலே என்று மீன்வலை வீசிய கானவனாக என்பதை சொல்லியிருப்பாரு. இன்னும் காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் என்று இன்றைக்கு முன்னால ஒரு திருவிளையாடல் பார்த்திருந்தோம். நேற்றைய திருவிளையாடலாக காட்டகத்து வேடனாக இருந்து வேடுவனாகி வேண்டுவது கொண்டு காடலில் கறந்த கள்ளனும் என்று முன்னால் பார்த்த திருவிளையாடலும், இப்பொழுது மீன்வலை வீசிய திருவிளையாடல கடலில் வளைவானனாக இருந்து பெருமான் அருளி செய்ததை காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் என்ற நிலையை நினைத்து இந்த திருவிளையாடலும் கல்லாடம் என்கின்ற நூலில் பெருமானுடைய திருவிளையாடல அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். இறைவன் அவ்வாறாக இருக்கின்ற அந்த அலைகடல் வாய் மீன் வீசுதலை திருச்சிற்றம்பல கோவையார் 173வது திருப்பாடல நம்ம இதற்கு தொடர்புடையதாக கண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
பெருமானுக்கு அன்பு செய்வோம் சொல்லியிருப்ப
கடைநாள் எப்படி பெருமானுக்கு அன்பு செய்தோமோ இந்த அன்பு கடைநாள் வரைக்கும் சிறிதும் தொய்வு இல்லாத அன்பாக அப்படி அன்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அலை கடலாக நின்ற பெருமானுடைய திருவடிகளை வழுத்தி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்றைய பாடலை பாடுகிற நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்.